வணக்கம் நேயர்களே. இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உளவியல் துறை உதவி பேராசிரியர் திரு டாக்டர் த. ரமேஷ் அவர்கள் வேளாண்மையும் வானிலை முன்னறிவிப்பும் பற்றிய பல தகவல்களை வழங்கவுள்ளார். நேயர்கள் அனைவரும் கேட்டு பயன்படுமாறு புதுகை பண்பலை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை வானொலி நேயர்களுக்கும் புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகளுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் ரமேஷுங்க. நான் புதுக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையம் வம்பன்லிருந்து வருகிறேன். நான் உளவியல் துறையில் உதவி பேராசிரியர் பணிபுரிந்து வருகிறேன். இன்றைக்கு வேளாண்மையும் வானிலை முன்னறிவிப்புங்கிற ஒரு தலைப்பில் நான் உங்கள் கூட பேச போகிறேன். வேளாண்மையில் வானிலையின் முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா, நமது நாட்டில் உணவு உற்பத்தினை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான காரணி வானிலை தான். என்ன தான் நவீன தொழில்நுட்பங்களை நம்ம கடைபிடித்தாலும், பயிரோட அறுவடை காலத்தில் வெள்ளம் புயல் வறட்சி ஏற்பட்டதுன்னா மகசூல் இழப்பு பெருமளவு ஏற்படுது. வானிலை காரணிகள் தான் பயிரோட வளர்ச்சி, பூச்சி நோய் தாக்குதல், தண்ணீர் மற்றும் உரத் தேவை அதை தீர்மானித்தல், உற்பத்தி பொருட்களின் தரம் மற்றும் மகசூல் ஆகியவற்றை பெரிதும் பாதிக்கிறது. அதீத வானிலை காரணிகளான வெள்ளம், வறட்சி, உறைபனி, புயல் போன்றவற்றால் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. எனவே நமது நாட்டில் பொருளாதாரம் வந்து வானிலையை பொறுத்தே அமைகிறது. ஸோ இந்த வானிலையில் என்னென்ன காரணிகள் விவசாயத்தை பாதிக்கும்னு பார்த்தோம்னா, ஓரிடத்தில் நிலவும் வெப்பநிலை, பெய்யக்கூடிய மழை அளவு, சூரிய ஒளி, காற்றின் ஈரப்பதம், காற்று வீசக்கூடிய வேகம், அதன் திசை, மேகமூட்டம், இது எல்லாம் தான் முக்கியமான காரணிகளாக இருக்குங்க. அவற்றில் மழை வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. அதாவது ஒரு இடத்துல பெய்யக்கூடிய மழை தான் அங்கே நம்ம என்ன பயிர் பண்ண போகிறோங்கிறதே தீர்மானிக்கும். இப்போ மழை குறைவாக இருந்துச்சுன்னா நாம் என்ன பண்ணுவோம், உளுந்து பயிர் அந்த மாதிரி போவோம். இதே மழை அதிகமாக பெய்கிற இடங்களில் நெல் பயிர் போவோம். குறிப்பாக மானாவாரி விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே பெய்கிற மழை அளவை விட அங்கே பெய்கிற மழை பொழியும் விதம் ரொம்ப முக்கியம். அதாவது மாதம் மும்மாதிரி மழை பெய்யும் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மழை வந்து இடையிடையே வாரத்துக்கு ஒரு முறை மாதத்துக்கு ஒரு முறை பெய்ஞ்சினா தான் அந்த மானாவாரி விவசாயமானது நமக்கு ஒரு லாபகரமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதே ஒவ்வொரு பயிருக்கும் தேவையான அந்த வெப்பநிலை ரொம்ப முக்கியம். அதாவது அதுக்கு உகந்த வெப்பநிலை இருந்தால் தான் பயிரோட நொதிகள் செயல்பட்டு நல்ல வளர்ச்சி அடையும். இப்போ நமக்கே பார்த்திங்கன்னா ஒரு வெப்பநிலை நார்மலாக இருந்தால் தான் நம்மளால் ஒரு நல்லபடியாக இருக்க முடியும். இப்போ கோடையில் வெப்பம் கூடும்போது நம்ம ரொம்ப சிரமப்படுறோம் பார்த்திங்களா. அது மாதிரி அதிக வெப்பநிலை இருந்துச்சுன்னா பயிர்கள்லையும் பெரிய பாதிப்பு ஏற்படுது. குறிப்பாக பூக்கும் தருணத்தில் பூக்களில் வந்து மலட்டுத்தன்மை ஏற்படும், அதனால் மகசூல் இழப்பு ஏற்படும். நீங்கள் கோடையில் நெல் பயிரிடும் பாருங்கள், அந்த பதறு வந்து அதிகமாக தென்படும். அது என்னன்னா இந்த கோடையில் நிலக்கூடிய அதிக வெப்பம் தான் ஒரு காரணமாகும். கோடை பருவத்தில் அதிக வெப்பம் இருக்கிறதுனால பயிர்களில் பூச்சி நோய் தாக்குதல் அதிகமாகும். அதுலேயும் சாறு உறிஞ்சும் பூச்சிகள், குறிப்பாக இப்போ பார்த்திங்கன்னா மாவு பூச்சி தாக்கம் அதிகமாக இருக்குது எல்லா பயிர்களையும். இது வந்து இந்த வெப்பநிலை ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் அதிகமாக இருக்குன்னா அதுவும் பூச்சி நோய் தாக்கத்துக்கு ஒரு காரணமாக இருக்கும். இப்போ நெல் பயிர் பயிரிடும்போது சம்பா பருவத்தில் மேகமூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா இலை சுருட்டு புழு தாக்கம் அதிகமாக தென்படும். அதுபோல் இரவு நேர வெப்பநிலை வந்து 20 டிகிரி செல்சியஸுக்கு குறைவாகவும் காற்றில் ஈரப்பதம் 90% அதிகமாக இருக்கும்னா நெற்பயிரில் குலை நோய் தாக்கம் அதிகமாக தென்படும். ஸோ இதெல்லாம் வந்து வானிலைனால பயிரில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். அப்புறம் சூரிய ஒளி பயிர்களின் ஒளி சேர்க்கைக்கு ரொம்ப முக்கியம். பூக்கும் தருணத்தில் நல்ல சூரிய ஒளி இருந்தால் தான் மகசூல் அதிகமாக இருக்கும். அது மாதிரி இல்லாமல் மேகமூட்டமாக இருந்துச்சுன்னா ஒளி சேர்க்கை குறைந்து பயிரில் மகசூல் இழப்பு ஏற்படுது. அப்புறம் காற்றோட வேகம் அதிகமாக இருந்து புயல் மாதிரி அடிச்சதுன்னா பயிர்கள்லாம் சாஞ்சிரும். குறிப்பாக நெல், கரும்பு, வாழை போன்ற பயிர்கள் சாய்ந்து விடுறதுனால மகசூல் இழப்பு ஏற்படுது. எனவே ஒரு பயிர் செய்யும் பொழுது அதற்கு தேவையான வானிலை காரணிகளை நம்ம தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பயிர் செஞ்சோம்னா, அந்த வானிலை முன்னறிவிப்பை பின்பற்றி பயிர் செஞ்சோம்னா நம்ம இழப்பை தடுக்கலாம். இப்போ இந்த வானிலை முன்னறிவிப்புன்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ நீங்கள் ரேடியோவில் டிவிலாம் கேட்பீங்க, அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்யும் பெய்யாது வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா என்ன அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய நாட்களில் இல்லை வாரங்களில் இல்லை மாதங்களில் இல்லை அடுத்த வரக்கூடிய பருவத்தில் எதிர்பார்க்கக்கூடிய இந்த வானிலை காரணிகளை முன்கூட்டியே கணக்கிட்டு சொல்கிறதுக்கு பேர் தான் வானிலை முன்னறிவிப்பு அப்படிங்கிறாங்க. வேளாண்மையில் வானிலை முன்னறிவிப்பு ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெரிய இழப்புகளை நம்ம தவிர்க்கணும். குறிப்பாக பருவ காலங்களில் மழை தொடங்குகிற காலம் எப்போ, முடியும் காலம் எப்போ, வறட்சி எப்போ ஏற்படுது, மழை கனமழை எப்போ பெய்யும், வெள்ளம் எப்போ இருக்குது, குளிர் மற்றும் வெப்ப அலை எப்போ வீசும், இதெல்லாம் ஆலங்கட்டி மழை எப்போ பெய்யும், இதை பற்றியெல்லாம் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதற்கு ஏற்றவாறு தக்க ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டோம்னா மகசூல் இழப்பை நம்ம தவிர்க்க முடியும். இப்போ நம்ம வேளாண்மை முன்னறிவிப்பு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பண்டைய காலத்தில் எப்படி இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் தங்களோட அனுபவங்களை வைத்து தான் வானிலை முன்னறிவிப்பு பார்த்தாங்களாம். குறிப்பாக சொன்னோம்னா, நிலாவில் சுற்றி ஒளிவட்டம் எட்டி இருந்துச்சுன்னா மழை வந்து விரைவில் பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்க தாத்தா பாட்டிலாம் சொல்லுவாங்க. மைனா வந்து தண்ணீரில் குளிச்சுன்னா மழை வரும், தட்டா தாழ பறந்தால் மழை வரும், எறும்பு முட்டை கொண்டு திட்டையேறின் மழை பெய்யும் அப்படிம்பாங்க, தவளை கத்துனா மழை வரும், புற்றில் ஈசல் புறப்பட்டால் உடனே மழை வரும், ஒட்டகத்தின் கால் பகுதியில் வீக்கம் இருந்தால் மழை வரும். இப்படி ஒரு பழங்காலத்தில் அணுகுமுறைகளை பயன்படுத்தி தான் அவங்க வந்து முன்னறிவிப்பு செய்தாங்க. பிறகு என்ன பண்ணோம், நம்ம வானிலை காரணிகளை அளவிட தொடங்கணும். அதாவது எவ்வளோ மழை பெய்யுது, எவ்வளோ வெயில் அடிக்குது அப்படின்னு அளவிட தொடங்கினதுக்கப்புறம் அதை பயன்படுத்தி நம்ம நிகழ்தகவு முறை அப்படிங்கிற ஒரு முறையில் ஒரு 30 வருட வானிலை காரணிகளை எடுத்து அதிலிருந்து நம்ம இந்த முன்னறிவிப்பை தயார் பண்ணி சொல்ல ஆரம்பித்தோம். அதுக்கு பிறகு என்னாச்சு, இப்போ நமக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் வந்துருச்சு, ரேடார் கவி வந்துருச்சு, தானிலங்கி வானிலை நிலையம்லாம் வந்துருச்சு. ஸோ இது போன்ற அந்த அறிவியல் தொழில்நுட்ப கருவிகள்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த வானிலை முன்னறிவிப்போடில் பெரிய மாற்றம் ஏற்பட்டுருச்சு. என்னென்னா, முன்னாடிலாம் நம்ம மழை பெய்யும்னு சொன்னால் மழை பெய்யாதும்பாங்க, இப்போ அப்படி இல்லை, அந்த வானிலை முன்னறிவிப்போட துல்லியத்தன்மை அதிகரிச்சிருச்சு. அதாவது இப்போ சூப்பர் கம்ப்யூட்டர் நிறையா வந்துருச்சு, அதில் வானிலை முன்னறிவிப்பை ஒரு மென்பொருள் வாயிலாக பழைய வானிலை காரணிகள், செயற்கைக்கோள் வரைபடம், தற்போதைய நிலவும் வானிலை இதையெல்லாம் பயன்படுத்தி ஒரு துல்லிய முறையில் கணக்கிறாங்க. இதனால் வானிலை முன்னறிவிப்பு செய்யும் விஞ்ஞானியின் அனுபவமும் முக்கியம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, குறைந்த காற்றழுத்த தாழ்நிலை, புயல் சின்னம், புயல் நகரும் வேகம், அதெல்லாம் நன்றாக கவனித்து அதை துல்லியமாக இப்போ சொல்கிறாங்க. அதுதான் வானிலை முன்னறிவிப்பாகும். சரி, இப்போ இந்த வானிலை முன்னறிவிப்பு எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 4 வகைகள். ஒன்று பார்த்தீங்கன்னா நவ்காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த 6 மணி நேரத்துக்கு வானிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் குறித்து சொல்கிறாங்க. குறிப்பாக இடி இடித்தல், மின்னல், பனிப்பொழிவு, இதை பற்றி சொல்கிறது தான் இந்த நவ்காஸ்டிங்கிற ஒரு வானிலை முன்னறிவிப்பு. இது வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துறதில்ல. இதை யார் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, விமானத்துறையில் ஒரு விமானம் ஏறும் பொழுது, தரையிறங்கும் பொழுது அந்த விமான நிலையத்தில் ஏற்படக்கூடிய அந்த வானிலையை பொறுத்து தான் அந்த விமானத்தை இயக்குவாங்க. ஸோ அங்கே வந்து இந்த நவ்காஸ்டிங் முன்னறிவிப்பு ரொம்ப முக்கியமாக இருக்கும். இதோட துல்லிய தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா 90% அதிகமாக தான் இருக்கும். ரெண்டாவது முன்னறிவிப்பு என்னென்னா, குறுகிய கால வானிலை முன்னறிவிப்பு. டிவிலாம் அடிக்கடி சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், அடுத்த 2 நாட்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானிலை காரணிகளான மழை அளவு, வெயில் அளவு, புயல், குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை, இதை பற்றி முன்னறிவிப்பு செய்கிறது தான் குறுகிய கால வானிலை முன்னறிவிப்பு. இதனை பயன்படுத்தி விவசாயிகள் என்ன செய்யலாம் அப்படின்னா, சரியான தருணத்தில் நீர்ப்பாசனம் செய்யலாம், பூச்சி மருந்தை தெளிக்கலாம், வடிகால் வசதி ஏற்படுத்தலாம், கால்நடைகளை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செல்லலாம். குறிப்பாக கனமழை ஏற்படும்னு சொன்னாங்கன்னா உடனே நம்ம நெல் வயலில் வடிகால் வசதி ஏற்படுத்தி தண்ணியை வடிக்க ஏற்பாடு செய்யணும், ஆடு மாடுகளை பாதுகாப்பான இடத்துல கட்டி வைக்கணும், அடுத்த 2 நாட்களுக்கு மழை இல்லை அப்படின்னா நம்ம வயலில் நீர் பாய்ச்சணும், இது போன்ற செயல்களை விவசாயிகள் செய்வாங்க. இதோட துல்லிய தன்மைன்னு பார்த்தோம்னா 80-90% வரைக்கும் இருக்கும். அடுத்ததாக முன்னறிவிப்பு என்னென்னு பார்த்தோம்னா, மத்திய கால வானிலை முன்னறிவிப்புமாங்க. இதுதான் விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியமாக பயன்படக்கூடியது. இதில் என்னன்னா, அடுத்த 3 நாள் முதல் 10 நாட்கள் வரைக்கும் வானிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கணித்து சொல்லுவாங்க. இதில் இந்திய அளவில் பார்த்திங்கன்னா அடுத்த 5 நாட்களுக்கு வரை வானிலையின் துல்லியத்தன்மையை குறிப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்திய வானிலை துறை பூனேயில் இருக்குங்க, இது டெல்லியிலோட அதோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்த 5 நாட்களுக்கு வானிலை ஏற்படக்கூடிய அந்த முன்னறிவிப்பை மாவட்ட அளவில் கணித்து அதை அங்கிருந்து மண்டல வானிலை நிலையத்துக்கு அனுப்புகிறாங்க. அதாவது சென்னையில் உள்ள மண்டல வானிலை அந்த இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே இருக்க விஞ்ஞானிகள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வானிலையை கணித்து அந்தந்த மாவட்டத்துக்கு அனுப்புகிறாங்க. குறிப்பாக நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே கேவிகே வம்பனில் இருக்க வேளாண் அறிவியல் நிலையத்திற்கு அந்த முன்னறிவிப்பானது வருது. அதில் என்னென்ன காரணிகள் இருக்குன்னு பார்த்தோம்னா, மழை அளவு, அதிகபட்ச வெப்பநிலை, குறைந்தபட்ச வெப்பநிலை, காற்றின் ஈரப்பதம், காற்றின் திசை, வேகம், மேகமூட்டம், இதெல்லாம் துல்லியமாக கணக்கிட்டு நமக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இதை இந்த வானிலை முன்னறிப்பை பயன்படுத்தி இங்கே இருக்க விஞ்ஞானிகள் என்ன செய்கிறாங்க, விவசாயத்தில் நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு வானிலை ஆலோசனையாக தயார் செய்து இதை நம்ம ஊடகங்கள் வாயிலாக விவசாயிகளுக்கு தெரிவிக்கிறோம். குறிப்பாக பார்த்தோம்னா வயலில் நீர் பாய்ச்சுதல், கூலியாட்கள் மேலாண்மை, ஆடு மாடுகளுக்கு உணவு தீனம் சேமிக்கிறது, பயிர் அறுவடை செய்தல் போன்ற முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த முன்னறிவிப்பு ரொம்ப பயன்பாடாக இருக்கும். எடுத்துக்காட்டால் அடுத்த 2 அல்லது 3 தினங்களுக்கு பின் மழை எதிர்பார்க்கப்படுமேனால் நெல் அறுவடை செய்யும் பொழுது இயந்திரங்களை பயன்படுத்தி உடனே வயலில் உள்ள முற்றிய நெற்பயிரை அறுவடை செய்ய வேண்டும். இல்லாவிடில் அறுவடை சமயத்தில் மழையினால் சேதாரம் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதுபோல் அடுத்த 5 நாட்களுக்கு வறண்ட வானிலை தென்படுமானால் வயலில் நீர் பாய்ச்சல் செய்ய வேண்டும். வரும் வாரத்தில் பருவமழை எதிர்பார்க்கப்படுமானால் மானாவரி பயிரில் பருவமழை முன் விதைப்பு செய்து பயன்பெறலாம். வேளாண் வானிலை சார்ந்த ஆலோசனைகளை வாரத்துக்கு 2 முறை குறிப்பாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தமிழ் மொழியில் தயாரிக்கப்பட்டு தகவல் தொழில்நுட்பங்கள் சாதனங்கள் வாயிலாக விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. நம்ம புதுகை பண்பலை வானொலி மூலியமாகவும், தூர்தர்ஷன் தொலைக்காட்சி, தினசரி நாதிலுகள், வேளாண் அறிவியல் நிலையம் மூலயமா, விவசாயிகளுக்கு கைபேசியில் குறுஞ்செய்தி வாயிலாகவும், வாட்ஸ்அப் மூலியமாகவும் தெரிவிக்கிறோம். இது மாதிரி செய்கிறதுனால விவசாயிகள் வந்து அதை பயன்படுத்தி அவங்க நடைமுறை பண்ணுறாங்க. இதோட துல்லியத்தன்மைன்னு பார்த்தோம்னா 70%-80% வரைக்கும் இருக்குது. இதற்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா நீண்ட கால வானிலை முன்னறிவிப்புன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா அடுத்த 10 நாட்களுக்கு பிறகு 1 மாதம் அல்லது 1 பருவம் வரை வானிலை எப்படி இருக்கணும். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்தில் இந்திய வானிலைத்துறை வந்து இந்த காரிப் பருவம்னு சொல்லக்கூடிய பருவத்துக்கு இந்தியா முழுவதும் இந்த வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணித்து தெரிவிப்பாங்க. இந்த முன்னறிவிப்பு வந்து விவசாயிகளுக்கு எப்படி பயன்படா இருக்கும்னா, அந்த முன்னறிவிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயிர் திட்டம் தயாரிக்கலாம். அதாவது இந்த ஆண்டு வந்து சராசரி மழை பெய்யும் அப்படின்னா எப்போதும் பயிர் சென்ற பயிரை போகலாம். இல்லை மழை குறைவு அப்படின்னு சொன்னாங்கன்னா வறட்சியை தாங்கக்கூடிய ரகங்களை நம்ம தேர்வு செய்யலாம். மழை கூடுதலாக பெய்யும் பண்ணாங்கன்னா நம்ம ஊடு பயிர் 2 பயிர் நம்ம செய்யலாம். ஸோ இதுக்கு மழைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயிர் திட்டத்தை தயாரிக்கலாம். இது போக அரசாங்கத்துக்கு இந்த நீண்ட கால வானிலை முன்னறிவிப்பு எதுக்கு பயன்படும்னா திட்டம் தீட்டுறதுக்கு பயன்படும். குறிப்பாக வறட்சி ஏற்படும்னு சொன்னாங்கன்னா அதற்கேற்ற மாதிரி அவங்க அரசாங்கம் திட்டம் தீட்டலாம். எதிர்பார்க்கப்படும் அதே மாதிரி மகசூலை வந்து முன்கூட்டியே நம்ம கணக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி சந்தையில் விலை நிறுவனத்தெல்லாம் நம்ம கொண்டு வரலாம். ஸோ இதற்கெல்லாம் இந்த நீண்டகால வானிலை முன்னறிவிப்பு அதிகமாக பயன்படுது. இதோட துல்லியத்தன்மைன்னு பார்த்தோம்னா 60%-70% வரைக்கும் இருக்குது. வானிலை முன்னறிவிப்பு தேவையான முந்தைய வானிலை காரணிகளின் அளவு, தற்போது நிலவும் வானிலை காரணிகள் இதெல்லாம் பயன்படுத்தி கணினி மாதிரிகள் போன்றவை பயன்படுத்தி தான் நம்ம முன்னறிவிப்பை செய்கிறாங்க. இதனை பொறுத்தே பெறப்படும் வானிலையின் முன்னறிவிப்பின் துல்லியத்தன்மை அதிகரிக்கும். இதனால் வந்து தற்பொழுது நம்ம சொல்லக்கூடிய இந்த முன்னறிவிப்போட துல்லியத்தன்மை நாளுக்கு நாள் அதிகரிச்சு வந்துருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த சில வருடங்கள்லாம் நிவார் புயல், கஜா, ஒக்கி புயல் இதிலெல்லாம் வந்து மிக துல்லியமாக வந்து அவங்க கணக்கிட்டாங்க. எங்கே குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகருது, எங்கே வீசக்கூடும் காற்று, எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் இதெல்லாமே துல்லியமாக இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல பகுதியில் இந்த வானிலையில் இந்த இயற்பியல் கூறுகள் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்மளுடைய முன்னறிவிப்பு துல்லியம் சில சமயங்களில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்கிறதில்ல. ஆனால் குளிர் பிரதேசங்கள் நாடுகள், அதாவது குறிப்பாக நீங்கள் ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வானிலையுடைய இயற்பியல் கூறுகள் வந்து அதிக அளவில் மாறாது. அதனால தான் அங்கே பார்த்திங்கன்னா இந்த வானிலை முன்னறிவிப்பின் துல்லியத்தன்மை ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதாவது இப்போ அமெரிக்கா நாடுகள்லாம் 2 மணிக்கு மழை பெய்யும் சொன்னாங்கன்னா கரெக்டாக 2 மணிக்கு பெய்யும். ஸோ அந்தளவுக்கு அவங்கள்ட்ட அந்த துல்லியத்தன்மை, குறிப்பாக என்னென்னா அந்த வானிலையின் அந்த அழுத்த மாறுபாடு அங்கே குறைவாக இருக்கும். ஸோ நம்ம கண்ட்ரி நம்ம நாடுகளில் இது கொஞ்சம் மாறுபடுறதுனால தான் சில நேரங்களில் நம்ம அந்த துல்லியத்தன்மை குறையுது. ஸோ இது போன்ற வானிலை முன்னறிவிப்பினை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற ஆலோசனை கடைபிடித்து விவசாயம் செய்வோமானால் விவசாயி எல்லாருக்குமே வந்து இந்த அதீத வானிலை மூலம் ஏற்படக்கூடிய இழப்புகளை தவிர்த்து நல்ல மகசூலை பெற முடியும். ஸோ இது போன்று வானிலை முன்னறிவிப்பினை பயன்படுத்தி புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் விவசாயம் செய்தனால் நல்ல வாழ்வில் முன்னேற்றம் அடைய முடியும் என்பதற்கு நன்றி, வணக்கம்.
இதுவரை வேளாண்மையும் வானிலை முன்னறிவிப்பும் பற்றிய பல தகவல்களை வழங்கிய வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உளவியல் துறை உதவி பேராசிரியர் திரு டாக்டர் த. ரமேஷ் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6-3-8-0-0-7-7-9-5-0 மற்றும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் தெரிவிக்கலாம். இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திடுங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.